சத்திய உரை 9வது சப்ஜெக்ட் அந்த கன்வென்ஷன்ல. கோவையிலிருந்து வந்திருக்கின்ற நம் சகோதரர் ஜோசுவா அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்கின்ற தலைப்பில் தேவ செய்தி தரும்படியாக அவரை அன்போடு அழைக்கிறேன்.
கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரம பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருக்கும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தேவனுடைய பெரிதான கிருபையினால இந்த ஒரு கடைசி வாய்ப்பு தேவன் கொடுத்ததுக்காக அவருக்கும் நம்முடைய கர்த்தருக்கும் நன்றிகளை தெரிவிப்பதுடன், மற்றும் இந்த நாளிலும் இந்த ஒரு கூட்டத்திலே பங்கு பெற்று உங்கள் அனைவரின் மத்தியிலும் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த ஒரு வாய்ப்புக்காக கூட நான் அவருக்கு நன்றி தெரிவித்து, இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் நான் பேச எடுத்துக்கொண்ட பொருள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், அல்லது ஆங்கிலத்தில் பார்க்கும்போது சில்ட்ரன் ஆஃப் லைட் என்கிற தலைப்பில், அதற்கு ஆதார வசனமாக அப்போஸ்தலராகிய பவுல் ரோமர் எழுதின நிருபம் 13:12-13. ரோமர் எழுதின நிருபம் 13:12-13.
இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம்.
சகோதர சகோதரிகளை, இங்கே நம்ம பார்க்கும் போது சில ஆழமான விஷயங்களை அப்போஸ்தலராகிய பவுல் தன்னுடைய மனதில் வச்சு அதை இந்த யுகம் முழுவதும் இருக்கிற சபைக்கு அவர் தெரிவிப்பதற்கு அவர் பெரும் முயற்சி எடுத்திருக்கிறதை நம்ம இங்க பார்க்கலாம். ஒவ்வொரு வார்த்தைகளிலும் அநேக விஷயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுல முதலாவது வார்த்தையை நம்ம பார்க்கும்போது 12வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், இரவு சென்று போயிற்று என்று அங்கே சொல்லுகிறார். அப்ப இரவு சென்று போயிற்று என்றால், இரவு என்பது நேரடியான அர்த்தத்தை அங்கே குறிப்பதில்லை. அதற்கு மாறாக நம்ம பார்க்கிறோம், சங்கீதத்தில் நமக்கு தெரிந்த வசனம் அது, சங்கீதம் 30:5 கடைசி வார்த்தைகள் மாத்திரம் நம்ம படிப்போம்.
சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்தில் களிப்புண்டாகும்.
சாயங்காலத்தில் என்கிற வார்த்தை, அது சரியான மொழிபெயர்ப்பில்லை, அது அனைவருக்கும் தெரியும். அது இரவு என்று நம்ம பார்க்கிறோம். இரவிலே அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்பு உண்டாகும் என்று நம்ம பார்க்கும் போது அங்கே இரவு என்கிற ஒரு கால பகுதியை பற்றி அங்கே பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். இரவு என்பது ஒரு காலப்பகுதி. அது எங்கிருந்து எது வரைக்கும் என்றால், ஆதாமினுடைய வீழ்ச்சியிலிருந்து இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவின் வரைக்கும் குறிக்குது. தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அதுதான் இரவு என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இரவு என்பது ஒரு நீண்ட காலப்பகுதி. அதுல ஆதாமினுடைய வீழ்ச்சிக்கு பின்பு இந்த உலகம் இருளுக்குள்ளாக சென்று விட்டது. அது ஏன் இரவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அது பாவம் நுழைந்து விட்ட உலகம். பாவம் நுழைந்தது மட்டுமில்ல, பாவத்தின் சம்பளமாகிய மரணமும் இந்த உலகத்தில் வந்ததுனால அந்த ஒரு காலப்பகுதி, பாவம் மற்றும் மரணம் இருக்கும் அந்த காலப்பகுதியை இரவு என்று தேவனுடைய வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம பார்க்கும்போது அந்த பாவத்தினுடைய விளைவாக அந்த ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் இந்த உலகத்தில் நுழைந்து விட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் இந்த ஒரு பாவம் அல்லது தீமை, அதாவது இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இரவு என்பது அது அறியாமையை கூட குறிக்கும் ஒரு வார்த்தையாக இருக்குது. அறியாமை, இக்னோரன்ஸ், அறியாமையை குறிக்கக்கூடிய விஷயமாக கொடுக்குது. அது வந்து நம்ம ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் வாசிக்கிறோம், 60வது அதிகாரம் 2வது வசனத்தில், பூமியை இருளும் ஜனங்களை கார் இருளும் மூடும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த இரவு என்கிற அந்த ஒரு காலப்பகுதி, அதாவது பாவம் நிறைந்த உலகம், இன்னொன்று அறியாமை உள்ள காலங்கள். அப்போ அறியாமை உள்ள காலங்கள் கூட இங்க நாம் இரவுக்கு ஒப்பிட்டு நம்ம சொல்லலாம். ஆனால் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் போது மற்றும் ரோமர்ல வாசிக்கும் போது அங்க சொல்றாரு, அதாவது இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிற்று. அதே போல இரவிலே அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்புண்டாகும். அப்போ இந்த ரெண்டு வசன பகுதிகளிலும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ரெண்டு விதமான காலப்பகுதிகள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இரவு இருக்கு, அதே நேரத்தில் ஒரு விடியற் காலம் கூட இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப விடியற் காலத்தில் களிப்புண்டாகும். அப்ப விடியற் காலம் எதை குறிக்கும் அடையாளம்? இரவு என்பது பாவம், சாபம், மரணம் மற்றும் அறியாமை உள்ள காலங்களை குறிக்குது. அதுல மனிதர்கள் அல்லது முழு மனுக்குலமும் இந்த காலப்பகுதியில் அநேக விதமான உபத்திரவங்கள், கஷ்டங்கள், தீமையின் விளைவுகள், பாவத்தின் கஷ்டங்கள் அனைத்தையுமே அவங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம். ஆனால் பகல் அல்லது விடியற் காலம் என்று சொல்லும்போது அது ஒரு ஆசீர்வாதமான காலம் அல்லது ஒரு வாக்குத்தத்தமான ஒரு காலப்பகுதியை அங்கே குறிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த விடியற் காலம் என்று நம்ம சொல்லும் போது அதுல விடியற் காலத்தில் எப்படி ஒரு சூரியன் உதிக்கும் போது எல்லா ஜனங்களுக்கும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்குது, அதே போல நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 வருட அரசாட்சியினுடைய ஆரம்பம் நம்ம பார்க்கும் போது, அதாவது நீதியின் சூரியன் அங்கே உதிக்கும் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தை, இந்த ஒரு பாடத்தில் இருக்கக்கூடிய அநேக வசன பகுதிகளை எனக்கு முன்பாக பேசின அநேக சகோதரர்கள் அந்த வசனங்களை உங்களுக்கு முன்பாக பேசியிருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் வந்திருக்குது. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, எப்படி எல்லாருமே ஒரே விதமான வசன பகுதிகளை நம்ம எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறது. அந்த வகையில் இந்த நீதியின் சூரியன் உதிக்கும் அந்த காலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மற்றும் சபை, அது அவர்களுடைய அரசாட்சியின் காலம். அது ஒரு விடியற் காலம், விடியற் காலம் அது ஒரு ஆசீர்வாதமான காலம் அல்லது அந்த ராஜ்யத்தின் காலம் என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு முதலாவது உதிப்பார் இந்த உலகத்தின் மேல, அதைத் தொடர்ந்து சபையும் இந்த உலகத்தின் மேல் ஒரு விடியற் காலம் அல்லது ஒரு பகற்காலம் கொண்டு வரும் சூரியன்களாக உதிப்பார்கள் என நாம் மத்தேயு 13:43 கூட நாம் வாசிக்கிறோம். அது வாசிக்க வேண்டியதில்லை, ஏன்னா அங்க நம்ம பார்க்கும் போது நீதிமான்கள் அவருடைய ராஜ்யத்தில் அதாவது அதிகமதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருப்பார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்த்தராகிய இயேசு மற்றும் அவருடைய சபை இந்த உலகத்தை ஆளுகை செய்யும் போது இந்த உலகம் ஒரு வெளிச்சத்துக்குள்ளாக இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அதுல கர்த்தராகிய இயேசு தலையாகவும் அவருடைய சபை சரீரமாகவும் இருந்து இந்த இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வரும் ஒரு காலப்பகுதிகளை விளக்குகிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த ரெண்டு வசன பகுதியில் ஒரு இரவு சொல்லப்பட்டிருக்குது, அதே போல ஒரு விடியற் காலமும் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப ரெண்டு காலப்பகுதிகள் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை உள்ளடக்கினதாக இருக்கிறது பார்க்கிறோம். அப்ப ஆதாமினுடைய வீழ்ச்சியிலிருந்து இந்த யுகத்தின் முடிவு வரை ஒரு இரவு காலம், இந்த யுகம் முடிந்த பின்பு அல்லது 2nd உலகம் முடிந்த பின்பு ஒரு 3rd உலகம் அல்லது ஒரு விடியற் காலம் இந்த உலகத்தில் வருகிறத பத்தி தெளிவாக இந்த 2 வசனங்கள் 2 வார்த்தைகளில் தேவனுடைய ஒரு முழு தெய்வீக திட்டத்தை அங்கே விளக்குகிறதை, எளிமையாக விளக்குகிறதை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரெண்டு வாக்கியங்களின் மூலம் தேவனுடைய மாபெரும் தெய்வீக திட்டத்தை விளக்கக்கூடிய வசனங்களாக இருக்குது. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது அவர் பிரசங்கம், அவருடைய ஊழியம் செய்யும் போது அவர் கூட ஒரு இரவு பத்தியும் அவர் கூட ஒரு பகல் பத்தியும் பேசுகிற வார்த்தையை நம்ம கவனிப்போம். பிரதர் கிருஷ்ண கூட அந்த வசனத்தை நமக்கு கோடிட்டு காட்டினதை நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வருவோம். யோவான் 9:4 நம்ம பார்ப்போம். யோவான் 9:4,
பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும்.
அங்க சொல்லுகிறார், பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும்.
ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது.
இங்க நம்ம பார்க்கும் போது நம்முடைய கர்த்தர் கூட இங்க ஒரு பகற்காலம் பத்தி பேசுறாரு, அப்புறம் ராக்காலம் பத்தி பேசுறாரு. அங்க நம்ம இதற்கு முன்பு வாசித்த வசனங்கள்ல நம்ம பார்க்கும்போது ராக்காலம் முதல்ல வருது, பகற்காலம் இரண்டாவது வருது. ஆனா இங்க நம்ம படிக்கும் போது பகற்காலம் முதல்ல வருது, இரவு காலம் பின்னாடி வருது. அப்ப இதனுடைய விவரம் என்ன? அப்போ ஆதாமினுடைய வீழ்ச்சியிலிருந்து இந்த யுகத்தின் முடிவு வரைக்கும் இருள் காலம் என்று சொல்லியிருக்கும் போது கர்த்தராக இயேசு இந்த இரண்டு காலப்பகுதியின் நடுவில் வந்திருக்கிறாரு. அதாவது மனித வரலாற்றினுடைய நடுபாகத்தில் வந்து அவர் சொல்லும் போது பகற்காலம் இருக்கும் போதே நான் வேலைகளை செஞ்சேன், ஏன்னா ஒருவரும் வேலை செய்ய முடியாத ஒரு காலம் வருது அப்படி என்று அங்க சொல்லுகிறார். அப்ப இதனுடைய பொருள் என்ன? நம்ம பார்க்கும் போது வேதம் ஒரு ஆச்சரியமான புஸ்தகம் என்பதில் மற்றும் தேவன் அவருடைய விவரங்களை இந்த மனு குலத்துக்கு தெரிவிக்கும் விதம் ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்குது. அதனால நிதானமாக நம்ம பகுத்து படிக்கும் போது இந்த விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இதில் இந்த ஒரு வசனத்தை நம்முடைய கர்த்தர் எப்படி சொன்னார்? இருள் காலம் போய்கொண்டிருக்கும் போது பகல் காலம் என்று எப்படி சொன்னார் என்று நம்ம பார்க்கும்போது அங்கே நம்முடைய கர்த்தராக இயேசுனுடைய விஷயங்களை நம்ம யோசிக்கணும். அதாவது இந்த உலகம் ஆதாமினுடைய வீழ்ச்சியிலிருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வர வரைக்கும் ஒரு எந்த விதமான நம்பிக்கையோ அல்லது எந்த விதமான ஒரு ஞானமோ பெற்றிராத ஒரு உலகமாக இருந்துச்சு. அதுதான் வந்து இரவு காலம் என்று நம்ம சொல்றோம். ஆனா இரவு கர்த்தர் வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த இரவு காலம் போயிட்டு தான் இருக்குது. ஆனா கர்த்தர் ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு, பகற்காலத்திலேயே நான் வேலை செஞ்சுக்கிறேன் என்ன நம்ம சொல்லும் போது இந்த உலகம் இருளிலேயே போய்கொண்டிருந்த உலகம் கர்த்தராக இயேசு வந்த போது வெளிச்சத்துக்கு கொஞ்சம் வந்ததை நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தராக இயேசு அருமையாக சொன்னார் அந்த வார்த்தைகள், நானே மெய்யான ஒளி, எங்க வெளிச்சம் வருதோ அங்க என்ன இருக்காது, இருள் உடனடியாக போயிடும். எங்க வெளிச்சம், அதாவது எங்க வெளிச்சம் இல்லையோ அங்க உடனடியாக என்ன வந்துடும், அது இப்ப நம்ம லைட் போடுறோம், லைட் போட்ட உடனே ரூம் இருட்டா இருக்குது, சுவிட்ச் போட்ட உடனே என்ன ஆகுதுங்க, வெளிச்சம் வந்தாச்சு, இருள் எங்க போச்சுன்னே தெரியாது, அதை நம்மளால சொல்ல முடியாது. அதே போல சுவிட்ச் ஆஃப் ஆன உடனே வெளிச்சம் எங்க போச்சுன்னே தெரியாது, இருள் உடனடியாக உள்ள வரும். அந்த மாதிரி கர்த்தராக இயேசு இந்த உலகத்தின் ஒரு மாபெரும் வெளிச்சமாக அவர் இந்த உலகத்துக்கு பிரவேசித்தார். அப்பொழுது இந்த உலகம் முதல் முதலாக ஒரு வெளிச்சத்தை கண்டது என்று நம்ம பார்க்கிறோம். என்ன அருமையான ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்துக்கு தேவன் தம்முடைய தெய்வீக திட்டத்தில் வச்சார். அதான் அப்போஸ்தலராகிய பவுல் சொல்லும் போது தேவனுடைய சாயலாக இருக்கிற நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஒளி. அப்ப இயேசுவே ஒரு ஒளியாக இருக்கிறார், அந்த சுவிசேஷத்தை அவர் கொண்டு வந்தார். அதான் இயேசு மூலம் கிருபையும் சத்தியமும் இந்த உலகத்துக்கு வந்துச்சு. அப்பொழுதுதான் முதல் முதலாக இந்த உலகத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் நுழைய ஆரம்பித்ததை நாம் பார்க்கிறோம் அவருடைய முதலாம் வருகையில். அது மட்டுமில்ல, அதற்கு பின்பு கூட அவர் பேசின வார்த்தைகள் நம்ம பார்த்தோம்னா அது கூட ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அது மட்டுமில்ல, அந்த வார்த்தைகள் எந்த அளவுக்கு ஒரு சுயநலம் இல்லாத வார்த்தைகளாக தேவனுடைய தெய்வீக திட்டத்துக்கு உட்பட்டு அவருடைய வார்த்தைகள் இருந்ததை நம்ம கவனிக்கும் போது நான் மட்டும் மெய்யான ஒளி இல்லை, நீங்க கூட எப்படி இருக்கிறீங்க, நீங்களும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், உங்கள் வெளிச்சம் அநேகர் மத்தியில பிரகாசிக்க வேண்டும் என்று அங்கே சொன்னார். அப்போ வெளிச்சம் பார்க்கும்போது இந்த இரவு காலம் போய்கொண்டிருக்கும் போது ஒரு வெளிச்சம் உலகத்துக்கு வந்துச்சு. ஆனால் அந்த வெளிச்சம் முழு உலகத்தில் இருக்கிற இரவை அல்லது இருளை அது எடுக்கவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். அந்த இருள் முழுமையும் எடுக்கப்பட்டு முழு வெளிச்சமும் கர்த்தருடைய முதலாம் வருகையில் அது நடைபெறவில்லை. அதனாலதான் அது ஒரு வகையில் வெளிச்சமும் இந்த உலகத்துக்கு வந்துச்சு, அதே நேரத்தில் இருளும் இந்த உலகத்தை ஆர்கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இந்த இருளோடு கூட அந்த வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த யுகம் முழுவதும் ஒரு விசேஷமான காலம். சுவிசேஷ யுகம் என்பது தேவனுடைய தெய்வீக திட்டத்திலேயே ரொம்ப ரொம்ப விசேஷமான காலம். அந்த காலத்தில் தான் தன்னுடைய நேச குமாரனுடைய ஒரு சரீரமான சபையாக அல்லது மனவாட்டியாக இருக்கும் பொருட்டு அவரை போன்றே வெளிச்சம் கொடுக்கிற ஜனங்களை இந்த உலகத்தில் தேவன் தெரிந்து கொள்ளுகிறதை நம்ம பார்க்கிறோம். அது தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய மிகவும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு காலப்பகுதி. யாருக்கென்றால், இந்த சுவிசேஷம் யுகத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கு. ஆனால் சுவிசேஷ யுகத்துக்கு முன்பு வாழ்ந்த ஜனங்களுக்கு, இந்த நம்மை போன்ற ஜனங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் நமக்கு தான் தேவன் ஒரு மேலான ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் இயேசு மற்றும் அவருக்கு பின்பு வந்த சீஷர்கள் இந்த உலகத்தில் வெளிச்சத்தை கொடுத்துக் கொண்டே வந்தார்கள். அந்த வெளிச்சம் உலகத்தின் மேல் கூட பிரகாசம் செஞ்சது. அதே போல அந்த உண்மையான கர்த்தருடைய சீஷர்கள் மேலும் அது பிரகாசித்துக் கொண்டே வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல படிப்படியாக அந்த வெளிச்சம் மங்கிவிட்டதை நம்ம பார்க்கிறோம். இது சரித்திரங்களில் பார்க்கும்போது அதுக்கு ஒரு அருமையான பேர் வச்சாங்க, த டார்க் ஏஜஸ் ஆஃப் த வேர்ல்டு. என்ன ஒரு சோதனையான ஒரு காலம், ஒரு பரிதாபமான நிலைமை. ஒரு மாபெரும் வெளிச்சத்தை மறைச்சாங்க. மாபெரும் வெளிச்சம் மறைக்கப்பட்ட சூரியனை யாராவது மறைக்க முடியுமா? ஆனா மறைச்சிட்டாங்க, சூரியனை மறைச்சிட்டாங்க. அதனுடைய வெளிச்சம் இந்த உலகத்தின் மேல் பிரகாசிக்காத வண்ணம் இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு அல்லது போப்ப மார்க்கம் இந்த உலகத்தின் மேல் மிகப்பெரிய இருளை கொண்டு வந்து விட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய தெய்வீக திட்டம் எவ்வளவு நேர்த்தியாக நடைபெற்று கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கும் போது, மீண்டும் ஒரு வெளிச்சம் இந்த உலகத்துக்குள் வருவதற்கு தேவன் சித்தம் கொண்டதை நம்ம பார்க்கிறோம். அதுதான் ரீஃபார்மேஷன், சீர்திருத்தம் இல்லைங்களா. அதில் தான் நம்ம பார்க்கும்போது ஜான் வைக்லிஃப் பத்தி நம்ம சொல்லும் போது அவர் சீர்திருத்தத்தின் விடிவெள்ளி. ஆனால் மார்ட்டின் லூதர் பத்தி சொல்லும் போது த ஃபாதர் ஆஃப் த ரீஃபார்மேஷன் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு வெளிச்சம் இந்த உலகத்தின் மேல் மீண்டும் பிரகாசம் தேவன் செய்ய வச்சார், அதாவது இந்த சீர்திருத்தத்தின் மூலம் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வெளிச்சமே அப்பொழுது கூட இந்த உலகத்தின் மேல் வந்தது. அந்த வெளிச்சத்தினுடைய ஆதிக்கத்தின் மூலமாக அல்லது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த லைட் அது என்ன பண்ணுச்சுன்னா, நிறைய ஜனங்களுக்கு பேருதவியாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அநேக நூற்றாண்டுகளாக, ஏறத்தாழ ஒரு 10 நூற்றாண்டுகளாக, மோர் தேன் 10 செஞ்சுரிஸ் இந்த உலகம் இருண்ட யுகத்தினுடைய கோரப்பிடியில் இருந்ததை நம்ம பார்த்தோம். ஆனால் தேவன் மீண்டும் ஒரு வெளிச்சத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அந்த வெளிச்சம் அது முழு உலகத்துக்கும் பிரகாசமானதாக இல்லை, ஆனால் குறிப்பிட்ட ஜனங்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட தேர்ந்தெடுத்த ஜனங்களுக்கு அது ஒரு மாபெரும் வெளிச்சமாக அது அமைந்ததை நம்ம பார்க்கிறோம். அதுல அந்த வெளிச்சத்தின் மூலமாகத்தான் அந்த ஜனங்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க வரப்போகிற ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதமான விஷயங்களை. நீதியின் சூரியன் உதிக்க போகும் அந்த காலம் பத்தி அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். இந்த விஷயத்தை தான் அந்த உலகம் அந்த இரண்டு யுகத்தில், அதாவது பொதுவாக இரண்டு யுகத்தில் நடந்த விஷயங்கள் என்னன்னா, பொதுவாக மனிதர்கள் தங்களுடைய உரிமைகளே தெரியாத வண்ணம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எதற்காக பிறக்கிறோம், எதுக்காக வாழ்றோம், எதுக்காக சாகிறோம், ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு இருந்த ஜனங்கள். கலாச்சாரங்கள், பாரம்பரியங்கள், மூட நம்பிக்கைகளில் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த முழு மனுக்குலம் அந்த இருள் பத்தாதுன்னு சொல்லி தேவனுடைய தெய்வீக திட்டமும் தெரியாத ஒரு இருளை இந்த பூமியில கொண்டு வந்து தேவனுடைய வார்த்தைகளை மறைச்சு வேதத்தை மறைச்சு இருளை இந்த உலகத்தில் கொண்டு வந்திருந்த அந்த காலத்தில் இந்த ரிஃபர்மேஷன் அதாவது சீர்திருத்தத்தின் மூலம் வந்த வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை சில பேர் பற்றி கொண்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். எப்படி கர்த்தராக இயேசு முதலாம் வருகையில் வந்த போது சில பேர் அந்த வெளிச்சத்தை பிடித்துக் கொண்டார்கள், கெட்டியா பிடிச்சிட்டாங்க. அந்த வெளிச்சத்தின் வெளிச்சத்தில் இந்த உலகத்தில் அவங்க நடந்தாங்க. அதே விதமாக அந்த இருண்ட யுகம் முடிந்த பின்பு மீண்டும் சில பேர் அந்த வெளிச்சத்தில் நடக்க அவர்கள் பிரயாசப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் முழு உலகத்திலும் இருக்கிற இருள் இன்னும் முழுமையுமாக எடுக்கப்படவே இல்லை. அதனால தேவனுடைய தெய்வீக திட்டம் மாறிவிட்டது என்று நாம் சொல்ல முடியாது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று என்றால் பாவ உலகம் முடிந்து நீதியின் உலகம் வந்துவிட்டது என்று நம்ம சொல்ல முடியாது. அதே போல கர்த்தர் சொன்னது போல பகற்காலம் இருக்க மட்டும் நான் வேலை செய்யற இரவு காலம் வருது அப்படின்னு சொல்லும் போது அந்த பாவ இரவு காலம் முடிந்து விட்டது என்கிற பாணியில் அவர் பேசுறது இல்ல. அதுல குறிப்பிட்ட ஜனங்களுக்கு அவர் வெளிச்சமாக இருந்தாரு, அவருடைய சீஷர்களும் கூட குறிப்பிட்ட ஜனங்களுக்கு வெளிச்சமாக இருந்தார்களே தவிர முழு உலகத்துக்கும் அவர்கள் வெளிச்சமாக இருந்தாங்க. ஆனா முழு உலகமும் வெளிச்சத்தை பற்றி கொள்ளவில்லை. ஏனெனில் இருளானது வெளிச்சத்தை ஏற்றுக்கொள்ளாது. இருள் வந்து வெளிச்சத்துக்கு வெளிச்சம் பிடிக்காத விஷயம். அதே போல வெளிச்சம் வெளிச்சத்துக்கு இருளே செட் ஆகாது, ரெண்டுமே இருக்காது. ஒரே டைம்ல வெளிச்சமும் ஒரே டைம்ல இருளும் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி எங்க விதமான இதில். அதனால என்னாச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுடைய இருதயங்களில் மாத்திரம் வெளிச்சம் பிரகாசித்ததை நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் பத்தி நம்ம பார்த்தோம்னா நம்ம கூட இதே இரவு காலத்தில் தான் இருக்கிறோம். அந்த ஆதாமுக்குள்ளான ஒரு பாவ இரவு காலத்தில் இருக்கிறோம். அந்த இரவு காலம் முடிந்து இனி ரொம்ப சீக்கிரத்தில் ஒரு நிஜமான ஒரு பகற்காலம் அல்லது ஒரு விடியற் காலம் வரப்போகிறதுக்காக நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். அநேக பாடங்களில் நம்ம பார்த்துக்கிறோம் தேவனுடைய அதாவது கர்த்தருடைய 1000 வருடம் அரசாட்சியினுடைய ரகசியங்கள் பத்தி நம்ம பார்க்கும்போது அதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரு, விடியற்காலமும் வருகிறது அப்புறம் ராக்காலமும் வருகிறது, அவரும் அதை பத்தி பேசுறாரு. அப்ப இது என்ன விடியற்காலம், இது என்ன ராக்காலம், ஒவ்வொரு வசனங்களிலும் இருக்கிற அந்த ரகசியங்களை நம்ம பிரித்து பார்க்கிறது ரொம்ப அவசியமா இருக்குது. குறிப்பாக பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த ராக்காலம் வருகிறது விடியற்காலமும் வருகிறது என்று சொன்ன அந்த வார்த்தையினுடைய பொருள் என்னவெனில் 1000 வருட அரசாட்சி என்னுடைய ஆரம்பமே ஒரு விடியற்காலமாக இருக்காது, ஒரு இரவு காலம் இருக்கும், அதை தொடர்ந்து ஒரு விடியற்காலம் வரும். அது அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மறைப்பொருளை அங்க அவர் விளக்குகிறது நம்ம பார்க்கிறோம். தீர்க்க தரிசனங்கள் அப்படிதான் இருக்குது. அப்ப 1000 வருடம் அரசாட்சியினுடைய ஆரம்பமே ஒரு விடியற்காலம் இல்ல, அது ஒரு ராக்காலத்தில் ஆரம்பிக்கும். அதனாலதான் நம்ம நேத்து கூட அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்மளுடைய பேனல் டிஸ்கஷன்ல பண்ணல, ஏன்னா அதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். ஆனாலும் கூட ஒரு சகோதரர் கேட்டார், அந்த பாயிண்ட் கேட்டார். என்ன கேட்டார்னா, அந்த நடுராத்திரியிலே என்கிற வார்த்தையை நீங்க விவர சொல்லலையே அப்படி கேட்டார். ஏன்னா அந்த நடுராத்திரியிலே பத்தி நம்ம விளக்குறதுக்கு நம்மளுடைய பேனல் டிஸ்கஷன்ல க்வெஸ்சன் இல்ல. அது மட்டும் இல்ல, அந்த நடுராத்திரி என்பது ஏற்கனவே 2வது வருகை டாபிக்ல நம்ம கேட்டாச்சு. அப்ப கர்த்தருடைய வருகை அல்லது அவருடைய ராஜ்ய ஸ்தாபனம் இரவுல நடக்குது, மிட் நைட், அது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி. அப்ப 1000 வருடத்தினுடைய முடிவின் காலம், அந்த ஒரு ராக்காலம் முடிஞ்சு திருப்பியும் விடியற்காலம் ஸ்டார்ட் ஆகும் போது மீண்டும் ஒரு ராக்காலமே ராக்காலத்தில் தான் அது ஆரம்பிக்குது, ஒரு மிட் நைட்ல தான் ஆரம்பிக்குது. அந்த ஒரு ராக்காலம் போயிட்டு அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் ஸ்தாபனம் ஆகும் போது அது உண்மையான விடியற்காலமாகவே இருக்கும். அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க நம்மளுடைய ஆதார வசனத்தில் பேசினாரு, இரவு என்ன ஆயிடுச்சு, சென்று போயிட்டு பகல் சமீபமா இருக்குது. இது எப்ப சொன்ன வார்த்தை, 2000 வருஷங்களுக்கு முன்பாக சொன்ன வார்த்தை இரவு போயாச்சு, பகல் பக்கத்தில் இருக்குது. இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு பின்னாடி இந்த வசனத்தை நம்ம படிக்கும் போது இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? அப்ப இன்னைக்கு அந்த பகற்காலம் இன்னும் என்ன இருக்கும்? இன்னும் அதிகமாக ரொம்ப 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 பக்கத்துல அது இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் கூட நம்ம எந்த காலத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? முடிந்த விடிஞ்ச காலத்தில் இருக்கிறோமா, இருள் காலத்தில் இருக்கிறோமா? விடிஞ்சாச்சா, இனி இருள் இருக்கிறோமா, இரவு காலத்தில் இருக்கிறோமா? என்ன ஆன்சர் ஏதாவது கொடுங்க. இரவு காலத்தில் தான் இருக்கிறோம், இன்னும் இரவு காலத்தில் தான் இருக்கிறோம். ஏன்னா அந்த நீதியின் சூரியன் அது உதிச்சிருக்குதே தவிர, ஆனால் எப்படி ஒரு நேரடி அர்த்தத்தில் சூரியன் உதிக்கிற அந்த காலம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்குமோ, அது போலத்தான் ராஜ்யத்தினுடைய அந்த ஆளுகை மற்றும் ஆசீர்வாதங்கள் கூட அதே விதமாகத்தாக இருக்கும். அப்போ நடுஜாமத்தில் ஆரம்பிச்சு விடியற் காலம் வரைக்கும் அது ஒரு இருள் இருக்குதே, அந்த கால பகுதியில் நம்ம இருக்கிறோம். நம்ம ரொம்ப சீக்கிரத்தில் பிரதர் ரசலுடைய காலத்தில் கூட அவங்க கூட இதே வார்த்தை சொன்னார், வி பிலீவ் தட் த டே இஸ் ஆக்சுவலி அட் ஹேண்ட் அப்படின்னாரு. என்ன மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் பாத்தீங்களா? சபைக்கு 2000 வருஷ காலமாக அந்த நாளுக்காக எவ்வளோ ஏங்கிட்டு இருக்கிறாங்கன்றது இந்த வசனத்தின் இந்த வசனங்களின் மூலம் நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் பவுல் காலத்திலிருந்து சபை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காலம் இன்னைக்கு சகோதர சகோதரிகளே நம்மளுடைய வாழ்நாளில் இது ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய காலம் என்றே நம்ம பார்க்கிறோம். ரொம்ப சீக்கிரத்தில் ராஜ்யம் நம்முடைய கர்த்தருடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் இந்த உலகம் வந்துவிடும் என்பதை வெளிப்படுத்தல் 11:15 நம்ம வாசிக்கிறோம்.
7 தூதன் இக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின.
அப்போ இந்த ஒரு பிசாசுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் இருக்கும் இந்த முழு உலகமும் கடந்த 6000 வருடங்களுக்கு மேலாக பிசாசனுடைய பிடியில் இருக்கும் இந்த உலகம் யாருடைய கைக்கு மாறுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கைக்கு, அவருடைய சபைக்கும் மாறும் அந்த காலம் நம்ம பார்க்கிறோம். அந்த காலம் ஒரு 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய ஆரம்ப இரவு காலம். ஆனால் எப்படி சுவிசேஷ யுகம் தேவனுடைய பார்வையில, நம்முடைய பிதாவினுடைய பார்வையில ஒரு விசேஷமான காலமாக இருக்குதோ, அதே போல இந்த இரவு காலம் 1000 வருட அரசாட்சியினுடைய ஆரம்பத்தின் இரவு காலம் ஒரு விசேஷமான காலம். அது கூட அவருடைய பார்வையில் எப்படி என்று நீங்க கேட்கலாம். இரவு காலம் ஒரு ஆசீர்வாதமான காலமா என்றால், அது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது அந்த இரவு காலம். அந்த இரவு காலத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நடைபெறுது. பிசாசுடைய கையில் இருக்கிற ஆட்சி அதிகாரங்கள் கர்த்தருடைய கையில அப்படியே கிராஜுவலா மாறிட்டு வருது. ஆனால் மாறிட்டு வருகிற இந்த காலம் சபைக்கு ஒரு அருமையான காலம். என்ன காலம்னா, சந்தோஷமான காலம் இல்ல, அது அவர்களுடைய விசுவாசத்திற்கும் அவர்களுடைய ஓட்டத்திற்கும் அவர்களுடைய உண்மைக்கும் இருக்கும் ஒரு சோதனை காலம், ஒரு டெஸ்டிங் பீரியட். அதுவும் குரூசியல் டெஸ்டிங் பீரியட், ரொம்ப ரொம்ப தீவிரமான அல்லது நுணுக்கமான ஒரு சோதனை காலம் சபைக்கு. சகோதர சகோதரிகளே ரொம்ப பயமா தான் இருக்குது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். ஆனால் தேவனுடைய பார்வையில அது ஒரு வெளியேற பெற்ற காலம். எப்படின்னா, தம்முடைய கடைசி கால சபை, தம்முடைய குமாரனுடைய கடைசி கால மாம்சத்தில் இருக்கும் சபைக்கு ஒரு கடைசியாக நேரிட போகும் அருமையான ஒரு சோதனை காலம். இந்த சோதனையின் மூலம் தான் நம்ம நிரூபிக்க முடியும் நாம் சபை வாய்ப்பில் இருக்கிறோமா அல்லது சபை வாய்ப்பில் இல்லையா. அதுதான் நம்ம சொல்லிட்டா போதும். ஏன்னா திரளான கூட்டம் திரளான கூட்டம் பேசிட்டு இருந்தானா, நிறைய பேர் திரளான கூட்டமே போதும் நினைக்கிற அளவுக்கு ஆயிடும். ஏன்னா நிறைய கிளாஸஸ்ல நம்ம அப்படிதான் கேள்வி போடுற, பிரதர் நம்மளுக்கு இது ஆகாது, அந்த அளவுக்கு எங்களால் நடக்க முடியல, அதனால நம்மளுக்கு திரளான கூட கிடைச்சா போதும் பிரதர் அப்படின்றாங்க.
அதனால இந்த வார்த்தையில நம்ம அதிகமா பயன்படுத்துறதில்ல, வேண்டாம். அதான் புத்தி இல்லாத கன்னிகைகள் பத்தி நம்ம நேரத்தை பார்த்தாச்சு. அப்ப சபை வாய்ப்புக்கு போறோமா இல்லையா என்பது இந்த ஒரு டெஸ்டிங் பீரியட்ல தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் என்ற நம்ம பார்க்க. அப்ப தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சோதனையின் காலம். அதுதான் பிரதர் குருசனோனுடைய சப்ஜெக்ட்ல கூட ஆதார வசனம் எடுத்தாரு. அதுல நாம கட்டி இருக்கிற அந்த விசுவாசம் வைரமா அல்லது பொன்னா அல்லது வெள்ளியா, இது நெருப்பு வந்து சோதிக்கும். அந்த எவ்வளவு நெருப்பு கொடுத்தா கூட அதுல மீந்து நிற்கும் எது? வைரம் நிற்கும், பொண்ணு நிற்கும், வெள்ளி நிற்கும். ஆனா எது இல்லாம போயிடும்? மரம், புல்லு, வைக்கோல், இது மூணுமே இருக்காது, அது வந்து இல்லாமல் போயிடும். அப்போ இந்த ஒரு சோதனை காலம் அந்த ஒரு நெருப்பு ரொம்ப ரொம்ப அவசியமானது. அது அப்போஸ்தலர் பேதுரு சொல்லும் போது உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற அக்னியை குறித்து நீங்கள் ஏதோ புதுமை என்று திகிக்க வேண்டா. சகோதர சகோதரிகளே, இங்க நம்ம பார்க்கிறோம் நம்மளுக்கு தேவன் கொடுத்துக்கிற சோதனைகளை அது பொண்ணு போல நினைக்கணும். அதை வந்து நம்மளுடைய இறுதியை ரொம்ப சின்னதுதான், நம்முடைய மனசு கூட சின்னதுதான். சகிக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்களை சகிக்கிற அளவுக்கு இந்த விழுந்து போன சுபாவத்துக்கு சக்தி இல்லை. சாதாரணமா நம்ம எடுத்துட்டா இன்னைக்கு தேவனுடைய ஜனங்களாக அநேக சத்தியங்களை நம்ம கற்றுக்கொண்டதுனால சில விஷயங்களை நம்மளால சகிக்க முடியுது. ஆனால் நம்ம உலகத்தின் ஜனங்களை போய் பார்த்தோம்னா அவங்க நம்ம கூட அப்படிதான் இருந்த ஒரு காலத்தில், யோ அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டாலே நம்மளுக்கு என்ன வரும்? அது கூட சகிக்க முடியாது. அப்பவே நம்ம சண்டைக்கு போவோம், என்னையா நீ என்ன வாங்க போகன்ற, வாங்க போங்கன்னு சொல்லிய அப்படின்னு எவ்வளவு தகலார். அதுலயே நிறைய தகலாறு நம்ம நடக்கிறத பாக்குறோம். சில நேரங்களில் டிராவல் பண்ணுவாங்க பஸ்ல, அந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் நடந்துருச்சுன்னா அவங்க ஊர் போய் சேர்ற வரைக்கும் சண்டை போட்டிருப்பாங்க, ஊரே வந்துட்டு இறங்கி போயிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த விழுந்து போன சுபாவத்துக்கு சகிக்கிற தன்மை ரொம்ப ரொம்ப கம்மி இருக்கு. ஆனாலும் தேவனுடைய ஜனங்கள் நம்ம இருக்கும்போது தேவன் கொடுக்கிற அந்த சோதனைகளை சகித்துக் கொள்ளக்கூடிய அங்க ஒரு மனப்பான்மை, மனப்பக்குவம் இந்த காலத்தில் தேவன் நியமனம் செஞ்சிருக்கிறார், நியமித்து இருக்கிறார். அந்த வகையில் நாம் எவ்வளோ ஒரு பாக்கியமுள்ள ஜனங்கள். கண்டிப்பா நமக்கு வரக்கூடிய சோதனைகள் நெருப்பு போல தான் இருக்கணும், இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். ஆனால் அதை சகிக்கணும். அது நம்மளுக்கு அதன் மூலம் நாம் ஒரு உறுதியான குணங்களை பெற்றுக்கொள்ள முடியும், கான்கிரீட் கேரக்டர் அது நம்மளுக்குள்ள வரும். லேசான சோதனைகள் வந்தா அந்த எந்த அளவுக்கு சோதனை இருக்குமோ அந்த அளவுக்கு தான் குணங்கள் அது பலம் இருக்கும். சோதனைகள் அதிக பலமாக அதிக தாக்கத்தை அல்லது அதிக வல்லமை உள்ளதாக இருந்துச்சுனாக்கா குணங்கள் கூட எப்படி ஆகும்? அது அந்த அளவுக்கு பலப்படும். ஒரு ஒரு வச நம்ம அப்படிப்பட்ட குணங்களை பெற்றுக்கொண்டோம் என்றால் அது நம்ம இடத்துலேருந்து அப்புறம் போகாது, அது என்ன பண்ணா கூட போகாது, அது ஒளியாது. அதான் ஒரு வசனம் நம்ம பார்க்கறோம், அன்பு ஒரு காலம் ஒளியாது. அது எப்போ? ஆரம்பத்தில் காமிக்கிற அன்பு இல்லை, அது டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்டு. அந்த அன்பை நம்ம வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன ஆகாது? அந்த அன்பு அது ஒளிவே ஒளியாது. ஸோ அந்த வகையில் இது ஒரு கான்கிரீட் கேரக்டர்ஸ் உருவாகிறதுக்கு தேவன் நியமித்த இந்த ரா காலம் என்றே நம்ம பார்க்கிறோம். அது ரொம்ப அது ஆசீர்வாதமான ஒரு காலம் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் கர்த்தராக இயேசு சொல்றாங்க, பகற்காலம் இருக்கிற வரைக்கும் நான் வேலை செஞ்சுக்கிறேன் என்று சொல்லும் போது அவரே ஒரு வெளிச்சமாக, அதாவது இங்க சொல்லப்பட்டிருக்கிற பகற்காலத்துக்கு இன்னொரு அர்த்தம் நம்ம கொடுத்தோம்னா வாய்ப்பு. வாய்ப்பு இருக்கும் போதே நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் இந்த உலகத்தில் இருக்கும் போதே அந்த வேலையை நான் செஞ்சுக்கிறேன். ஆனா ஒரு ராக்காலம் வரப்போகுது, அந்த ராக்காலம் எதை குறிக்குதுன்னா இந்த ஒரு மகா உபத்திரவத்தின் காலம் வரப்போகுது, அதுல யாருமே வேலை செய்ய முடியாது. அந்த ராக்காலம் வந்துருச்சுனாக்கா ஒரு வேலை கிறிஸ்து மட்டும் இல்ல, அதான் ஜீசஸ் சொல்றாரு, அவர் தன்னை பற்றி அங்க பேசுறது இல்ல, அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சபை பத்தி பேசுறாரு. அந்த உபத்திரவத்தின் காலம் பக்கத்தில் வரப்போது இருக்கக்கூடிய சபை பத்தி பேசுறாரு. அந்த ரா காலத்தில் யாரும் என்ன பண்ண முடியாது? ஊழியம் செய்யவே முடியாது, சத்தியத்தை கொண்டு வர முடியாது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த வகையில் இந்த ஒரு ரா காலம் நம்ம தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். இந்த ஒரு மகா உபத்திரவத்தின் காலம் முடிவதற்கு முன்பாகவே ஒரு வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்குது. அந்த வாய்ப்பு இருக்கும் போது நமக்கு அது பகற்காலமாக இருக்குது. அதில் நாம் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய ஒரு கடமையாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த வகையில் இந்த ராக்காலம் வருகிற அதே நேரத்தில் அதில் நம்ம பார்க்கிறோம் வசனங்கள், அநேக வசனங்கள் இருக்குது. அதுல கர்த்தராக இயேசுனுடைய நாள் பத்தி பேசுது, அநேக தீர்க்க தரிசனங்கள் அதை பத்தி பேசியிருக்குது. அதுல ஒரு வார்த்தை மட்டும் நம்ம எடுக்கலாம், கர்த்தருடைய நாள் எப்படி இருக்குதுன்னா அது மப்பும் மந்தாரமுமான நாள், த டே ஆஃப் கிளவுட்ஸ். கர்த்தருடைய நாள் அந்த விதமாக இருக்குது. ஆனாலும் கூட அந்த இரவின் காலம் இருந்தாலும் கூட அந்த இரவு காலத்தோட ஒட்டிய நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு காலம் வருகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த ஆசீர்வாதமான காலம் என்னன்னா, நீதியின் சூரியன் உதிக்கும், அதனுடைய சட்டுகளின் கீழ் என்ன இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும். ஆரோக்கியம்னா அதாவது வியாதியிலிருந்து விடுதலை, அதுதான் வந்து ஆரோக்கியம். அப்ப எந்த வியாதியிலிருந்து, பாவமாகிய பயங்கரமான வியாதியிலிருந்து, பாவமாகிய பயங்கர வியாதியிலிருந்து ஒரு ஆரோக்கியம் அந்த உலகத்தில் இருக்கும், அந்த நாட்களில் இருக்கும். அப்ப அந்த நாள்ல கர்த்தராகிய இயேசுவும் அவருடைய சபையும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த பாவத்தையும் அதனுடைய விளைவுகளையும் அதனுடைய பல பலன்களையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர போறாங்க. மிகப்பெரிய ஒரு வேலை அங்க நம்ம பார்க்கிறோம். அதன் மூலம் உலகத்தில் இருக்கிற ஜனங்களுடைய அறியாமை எடுக்கப்படும், பாரம்பரியங்கள், மூட நம்பிக்கைகள் இதெல்லாம் இந்த ராக்காலத்தில் எடுக்கப்படுது கொஞ்சம் கொஞ்சமா. அது மட்டுமில்ல, ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கு, அந்த மேகங்களோடு கூட ஒரு நம்பிக்கையின் வரிகள் நம்ம பார்க்கலாம். அது செப்பனியா 3:9 நம்ம பார்க்கிறோம். செப்பனியா 3:9,
அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற்றப்பட்டேன்.
பியூர் லாங்குவேஜ், சுத்தமான பாஷை, அது வந்து தேவனுடைய சத்தியம் அல்லது அவருடைய செய்தி என்று நாம் பார்க்கிறோம். அப்ப அவருடைய செய்தி எப்படிப்பட்ட செய்தி, அது மிகவும் பரிசுத்தமான ஒரு செய்தி. தேவனுடைய சத்தியம் அது பரிசுத்தமானது, அதில் எந்த வகையிலும் ஒரு குறைபாடுகளே கிடையாது என்று நாம் பார்க்கிறோம். ஏனால் அது 7 தரம் மண் கோயில் உருக்கி புடமிடப்பட்ட சுத்த சொற்களாக இருக்குது நாம் பார்க்கிறோம். அதில் எந்த விதமான கலப்படம் இல்லை. ஆனால் இந்த சத்தியம் என்ன ஆயிடுச்சு என்றால், அதாவது கர்த்தராகிய இயேசு மற்றும் அவருடைய சீஷர்கள் ஊழியம் செய்யும் போது கலப்படமில்லாத அந்த சத்தியம் இந்த இருண்ட காலங்களில், இந்த சத்தியத்திலையும் இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு அல்லது போப்பு மார்க்கம் இந்த சத்தியத்திலும் கலப்படம் பண்ணி அதுல நிறைய கள்ள போதனைகளை கொண்டு வந்ததுனால ஜனங்கள் மேலும் மேலும் நெருக்கடிக்குள்ள போயிட்டாங்க, அறியாமைக்குள்ள போய்விட்டது நம்ம பார்க்கிறோம். பரிதாபமான ஒரு சூழ்நிலை. ஆனால் இங்க அருமையான வசனம் இருக்குது, அது தேவன் என்ன பண்ண போறாங்கன்னா, அவர்கள் எல்லாருக்கும் நான் ஒரு சுத்தமான பாஷையை நான் தரப்போகிறேன் என்று தேவன் சொல்றாங்க. அப்போ ஒரிஜினலா பார்க்கும்போது இந்த செய்தி எப்படி சுத்தமானதாக கொடுக்கப்பட்டதோ அதே விதமாகத்தான் இந்த ஒரு காலத்தில், இந்த ஒரு பகற்காலத்தில் அல்லது நீதியின் சூரியன் உதிக்கும் போது அந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்ற நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பகற்காலம், நிஜமான பகற்காலம் வரும். அதுல வந்து இருள், இந்த நேரடி அர்த்தம் எடுத்தனா ஒரு எப்படி ஒரு சுவிட்ச் போட்டால் உடனடியாக இரவு ஓடி போகுது, இருள் ஓடி போகுது, அந்த மாதிரி ராஜ்யத்தில் நீதியின் சூரியன் உதிக்கும் போது அங்க நம்ம பார்த்தோம் அந்த 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 காலம், ஆரம்ப காலம் அது இரவு காலமாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் ஆகி ஆகி அதுக்கப்புறம் முழு வெளிச்சம் ஆகிடும். அதுக்கப்புறம் அங்கே என்ன இருக்காது, என்றென்றும் பிரகாசிப்பார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த இரவு என்பது இருக்காது. அப்ப இந்த இரவு என்பது சொல்லும் போது அறியாமையாகிய இருள் மற்றும் பாவம், சாபம், மரணமாகிய இருளே அது இருக்காது. அந்த 1000 வருட அரசாட்சியினுடைய முடிவின் பாகத்தில் அதெல்லாம் நம்ம தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் நாம தெளிவாக தெரிஞ்சிருக்கிறோம். அப்போ அந்த நீதியினுடைய சூரியன் உதிக்கும் அந்த காலத்தில் கொடுக்கப்படும் அந்த செய்தி ஒரு சுத்தமான செய்தியாக அல்லது சுத்தமான சத்தியமாக எல்லா ஜனங்களும் உலகம் முழுவதும் ஒரே கடவுள் வணக்கத்துக்கு மெய் தேவனுடைய வணக்கத்துக்கு அவர்கள் வரும் போது இந்த உலகம் எப்படி இருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் பலவிதமான வணக்கம் இருக்குது, ஆனால் ஒரே வணக்கம் உலகம் முழுவதும் இருக்கும் போது இன்னைக்கு நாம மட்டும் இந்த ரூமுக்கு இருக்கிறவங்க மட்டும்தான் சகோதர சகோதரிகளே என்று நம்ம சொல்லிக்கிறோம், ஆனா வெளியில் இருக்கிறவங்களை அப்படி சொல்றது இல்லை. ஆனா உலகமே சகோதர சகோதரிகளாக மாறும் போது அந்த காலம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆனாலும் அந்த காலத்துல அந்த தீர்க்கதரிசியினுடைய சொற்கேளாதவன் எவனோ அவனுக்கு என்ன ஆயிடுவான், அவன் ஜனத்தில் இல்லாதபடி அவன் எடுக்கப்பட்டு விடுவான் என்று நான் பார்க்கிறேன். அப்போ இன்னும் கூட இப்ப நமக்கு நம்ம பொருத்தி பார்ப்போம், இப்ப நம்மளுடைய விஷயத்துக்கு வருவோம். நம்மளுடைய விஷயத்துக்கு வரும்போது அப்போஸ்தலராகிய பவுல் ஒரு முக்கியமான வார்த்தையை நம்மளுக்கு கொடுக்கிறார். அந்த வார்த்தைக்கு ரொம்ப அர்த்தமும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது. என்ன விஷயம்னா, இன்னும் அந்த பூர்ணமான விடியற் காலம் வரல, இன்னும் வரல, இன்னும் கூட உலகத்தில் என்னத்தான் இருக்குது, இருள் இருக்குது. அப்படி இருக்கும்போது கூட அப்போஸ்தல் பவுல் ஒரு வார்த்தையை பேசுறாங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:5 நம்ம படிக்கும் போது,
நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே.
அப்போ இது இந்த முழு உலகமும் இருள்ல அறியாமையில உண்மை தேவன் யாருனே தெரியாது. தேவனே தெரியாத போது அவருடைய திட்டங்கள் அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதே போல இன்னைக்கு கிறிஸ்தவர் உலகம், அது கூட ஒரு பெரிய உலகம் இன்னைக்கு இருக்குது. அவங்க கையில கூட வந்து வெளிச்சம் இருக்குது. ஏன்னா நம்ம வேதம் பத்தி தான் படிச்சோம், கர்த்தராகிய இயேசு கூட ஒரு மெய்யான ஒளி, அவருடைய சபை கூட, நீங்களும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னாரு. அதே போல தேவனுடைய வார்த்தை கூட என்னங்க ஒரு வெளிச்சம், தை வேர்ட் இஸ் லைட் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தினுடைய பரிதாப நிலை என்னன்னா, லைட் வச்சிட்டு ஆனா நடக்க தெரிய மாட்டேங்குது, இருள ராத்திரியில் நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கிறாங்க. யாராவது டார்ச் லைட் வச்சுட்டு அப்படியே தடவிட்டு நடப்பாங்களா, தடுமாறுவாங்களா, குழி வந்தா குழியில கொண்டு போய் அப்படியே கால் வைப்பாங்களா, அப்படியெல்லாம் வைக்க மாட்டாங்க. எவ்வளவு ஜாக்கிரதை, அதுக்கு தான் லைட்டு கொடுத்துருக்குது. ஆனா இந்த கிறிஸ்தவர் உலகம் பாத்தீங்கன்னா லைட் வச்சிருக்கிறாரு ஆனா தடவிட்டுக்கிறார், அப்படியே போயிட்டு இருக்கிறார். ஆனால் இங்க நம்ம பார்க்கிறோம் அப்போஸ்தல் பவுல் நம்மளுக்கு கொடுத்து சொல்லிட்டு இருக்கிறாரு, நீங்கள் எல்லாரும் யூ ஆர் த சில்ட்ரன் ஆஃப் லைட். என்ன ஆசீர்வாதம் பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். தமிழ்நாடு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு நாள் நம்ம வரவேற்புறையில நம்முடைய சகோதரர் வேலங்கன்னு என்ன சொன்னாங்கன்னா, 10 மணி நேரம் பவர் கட் இருக்குதுன்றார். 10 மணி நேரம் கரண்ட் இல்லை தமிழ்நாட்டில். ஒவ்வொரு நாளும் நம்ம பயங்கரமான கஷ்டத்தில் போயிட்டு இருக்கிறோம். ஆனால் ஜென்ரேட்டர் இருக்கிறதுனால இது போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஊருக்கெல்லாம் போயிட்டோன்னா இருட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கரண்ட் பிடுங்கிட்டானாங்கன்னா அந்த ஊரே எப்படி இருக்குது, இருளாயிருக்கு. ஊரே லைட் எரியும் போது எல்லா வீட்லேயும் லைட் எரியறதுனால ஒன்றும் தெரியாது. ஆனால் ஊருக்கே லைட் போகும், லைட் போயிடுச்சுனாக்கா சில வீடுகளில் மட்டும் லைட் எரியும். அவன் என்ன வச்சிருக்கிறான், அவன் யூபிஎஸ் மாட்டிருக்கிறான். அந்த ஊரே இருட்டுக்குள்ள இருக்கும் போது இவனு மட்டும் வெளிச்சத்தில் இருக்கிறான். எவ்வளவு ஆசீர்வாதம் பாத்தீங்களா. அப்ப அதுல என்ன, அவங்க எல்லாம் வெயில புழுக்கத்துல மேல மொட்டை மாடியில் அங்கங்க ஏறி இறங்கிட்டு இருப்பானுங்க. ஆனா நம்ம யூபிஎஸ் வச்சிருக்கிறவங்க எல்லாம் எப்படின்னா நிம்மதியா தூங்கிட்டு இருப்போம். இது என்ன விஷயம் குறிக்கிறதுன்னா, இது கூட ஒரு அடையாளம் நம்ம பாக்குறோம். உலகமே இருள்ல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது இந்த யூபிஎஸ் வச்சிருக்கிறவங்க மாதிரி தான் நம்ம, நம்மளாம் கூட எப்படி இருக்கிறோம், லைட் வெளிச்சத்தின் மக்கள் இருக்கிறோம். சகோதர சகோதரிகள் யோசித்து பாருங்க, உலகமே இன்னைக்கு கடுமையான இருள போயிடும். எவ்வளவு பெரிய பெரிய படிப்பாளிகள், விஞ்ஞானிகள், இன்னும் பெரிய பெரிய அந்தஸ்து பதவிகள் இருக்கிறாங்க, ஆனா அறியாமையில் இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஒண்ணுமே இல்ல, படிப்பு இல்ல, வசதி இல்ல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். ஆனாலும் கூட தேவன் அருமையாக ஒரு வெளிச்சத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த வெளிச்சத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, யாராவது கரண்ட் அதாவது அந்த யூபிஎஸ் மூலம் வந்திருக்கிற லைட் அந்த டைம்ல ஆஃப் பண்ணுவாங்களா? எல்லாரும் கஷ்டத்தில் இருக்கிறான் அதனால நம்மளும் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவங்களுடைய வீட்டுக்கு கூட லைட் ஆஃப் பண்ணுவாங்களா? கண்டிப்பா செய்ய மாட்டாங்க, ரொம்ப ஜாக்கிரதையா பாதுகாப்பாங்க. அது போலதான் நம்ம கூட இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வெளிச்சத்துக்குள்ள இன்னைக்கு வந்திருக்கிறோம். சாதாரண விஷயம் இல்ல, இந்த சத்தியத்தின் வெளிச்சம் எத்தனையோ பேர் தேடிட்டு இருக்கிறாங்க, கிடைக்கிறது இல்ல. எத்தனையோ பேர் அதுக்காக தங்களுடைய ஜீவன் கூட கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, பணம் எவ்வளவு வேணாலும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, கிடைக்கிறது இல்ல. ஆனால் தேவன் கிருபையாக தம்முடைய மாபெரும் இந்த ஒரு மகத்துவமான சத்தியங்களை இந்த எந்த வகையில் கூட தகுதி இல்லாத நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என்றால், அப்போஸ்தலர் பவுல் சொல்றாங்க, நீங்கள் ஒளியின் ஆயுதங்களை என்ன பண்ணிக்கோங்க, தரித்துக் கொள்ள வேண்டும். அதே அப்போஸ்தலர் பவுல் இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக்கோங்க. அந்த ஒளியின் ஆயுதங்களுக்கு இன்னொரு பேர் என்ன, சர்வாயுத த ஹோல் ஆர்மர் ஆஃப் காட் நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த வெளிச்சத்தின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த வகையில் இங்க நம்ம பார்க்கிறோம், இது நேரடியான வெளிச்சம் இல்ல, ஒளியின் ஆயுதம் என்றால் அந்த மாதிரி ஏதாவது நேரடி அர்த்தம் எடுத்து நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக இந்த ஆழமான அர்த்தம், அந்த வெளிச்சம் என்று நம்ம சொல்லும் போது முழுமையுமாக அறிவை பெற்றுக்கொண்ட ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு உலகத்தையே நிதானிக்க கூடிய, அதான் அப்போஸ்தலர் பவுல் சொன்னாங்க, நீங்கள் உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியலையா. அது மட்டும் இல்ல, பரிசுத்தவான்கள் தேவ தூதர்களை கூட என்ன பண்ண போறாங்க, நியாயம் தீர்க்க போறாங்க, உங்களுக்கு தெரியாதா என்று அவங்க கேட்கும் போது அந்த அறிவு எந்த அளவுக்கு தம்முடைய ஜனங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கணும்னு நீங்க யோசித்து பாருங்க. நம்மளுக்கு இந்த சத்தியம் ஆரம்பத்தில் கிடைக்கும் போது அப்படியே பொக்கிஷ மாதிரி வச்சிருந்தோம், ஆனா நாட்கள் செல்ல செல்ல எப்படி மற்ற பொருள்கள் எல்லாம் நம்மளுக்கு அது மாதிரி இதை கொண்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் அப்போஸ்தலர் பவுலுடைய எச்சரிக்கை. புதுசா ஒரு வீடு கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதையே தான் பார்த்துட்டு இருப்போம், அழகா இருக்கு, இது எப்படி இருக்குது, இந்த பெயிண்டிங் எப்படி இருக்கு. ஒரு டிவி வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதே தான் போட்டிருப்போம், ராத்திரியெல்லாம் போட்டு போட்டு பார்த்துட்டு இருப்போம், தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு ஞாபகத்துக்கு வந்துடும், டிவி உடனே எந்திரிச்ச உடனே போட்டுருவோம். அதே போல ஒரு புது ட்ரெஸ் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது எடுத்து எடுத்து பாத்துக்கோ, பக்கத்து வீட்டுல கொண்டே காமிப்போம், நல்லா இருக்குதா பாருங்க, எல்லாத்துக்கிட்ட காமிச்சுக்கோம். ஆனால் ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆச்சுன்னா என்னாகும், அந்த டிவியை பார்க்கவே மாட்டோம், மூஞ்சிலே மொழிக்க மாட்டோம். அது போல பழகி போகாது, ஒரு பொருள் பழசாக பழசாக அதனுடைய மகிமை இல்லை. அதே போலதான் சத்தியத்தில் கூட ஆரம்பத்தில் நம்ம காமிச்சிருப்போம் அந்த வைராக்கியம், அந்த சத்தியத்துக்காக நம்ம காண்பிச்ச அந்த அன்பு, அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். பிரதர் கூட இங்க ஒரு டெஸ்டிமனி நம்ம கோயம்புத்தூர் சகோதரர் தான் கொடுத்தார், சாந்தகுமார். அவர் சொன்னார், நாங்க பாதி வெற்றி இலக்கு அடைந்து விட்டோம்னு சொன்னார். அந்த மாதிரி ஒரு அவர் மாதிரி தான் நம்ம கூட இருந்தோம். ஆனாலும் நாட்கள் செல்ல செல்ல தொய்வு மாத்திரம் ஏற்பட்டுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நெகட்டிவ் தாட் வேண்டாம். இன்னும் அதிகமாக நம்ம வைராக்கிய காமிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா பொருள்கள் போக போக எப்படி நம்மளுக்கு சாதாரணமாகி போகுது, அந்த மாதிரி சத்தியத்தை நம்ம நினைக்க முடியாது. மற்ற பொருள்கள் வேணா அப்படி நினைக்கலாம், ஆனால் சத்தியத்தை மாத்திரம், தேவனுடைய அந்த வார்த்தைகளை மாத்திரம் நம்ம அசால்ட்டா நம்ம நினைக்கவே கூடாது என்று அப்போஸ்தலர் பவுல் அங்க சொல்றாங்க. அதனால்தான் நீங்க இதை மாட்டிக்கங்க, எப்போதும் உங்களுடைய சரீரத்தில் அதை வச்சுக்கோங்க, அந்த சர்வாயுத வர்க்கத்தை எப்பொழுதும் போட்டுக்கோங்க. உங்களுடைய கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் யாராவது அந்த உடையை கழட்டி வைக்க வச்சிருக்கிறாங்க, அல்லது வந்து அதை பத்தி கவனம் செலுத்தாம இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களே நீங்க ரெடி பண்ணுங்க. அதான் யூதா சொல்லும் போது, அப்போஸ்தலனாகிய யூதா சொல்லும் போது, நீங்களோ பிரியமானவர்களே உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் என்ன பண்ணிக்கோங்க, நீங்க உறுதி பண்ணிக்கோங்க, ஸ்ட்ராங் பண்ணுங்க, நாட்கள் போக போக சோர்ந்து போகாதீங்க, தொய்வடையாதீங்க, இன்னும் அதிகமான வேகம் காட்டுங்க, அதிகமான வைராக்கியம் காட்டுங்க. அதான் நீங்கள் உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உறுதி பண்ணிக்கோங்க. அப்போஸ்தலராகிய பவுல் தீமோத்திக்கு சொல்லும் போது கூட 1 தீமோத்தேயு 6:12 கூட அப்படிதான் சொல்லியிருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த வசனங்கள்லாம் நீங்க செக் பண்ணிக்கோங்க, 1 தீமோத்தேயு 6:12 கூட. அப்ப அந்த வகையில் மீண்டுமாக நாம் அந்த வசனத்துக்கு வரலாம். அதாவது ரோமர் 13:12-13 வருவோம். இரவு சென்று போயிட்டு பகல் சமயமாயிற்று, ஆகையால் அந்த காரத்தின் கிரிகளை நம்ம தள்ளிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக்கலாம். அதுக்கப்புறம் 13 போகணும். ரோமர் 13 13 வசனம்.
களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க.
அப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகள் இருக்கும்போது எந்த காரியங்கள் செய்யணும்? இருளின் காரியங்கள் செய்யணுமா அல்லது ஒளியின் காரியங்கள் செய்யணுமா? இது நம்ம பார்க்கும்போது நான் சுருக்கமாக தான் இந்த பாயிண்ட் சொன்னா கூட போதும், அந்த அளவுக்கு நமக்கு திருப்திகரமா தான் இருக்கும். சப்ஜெக்ட் பெருசா இருந்தாலும் கூட பரவாயில்ல, ஆனா சுருக்கமாக நம்ம இந்த விஷயங்களை பார்த்தா அதே நம்மளுக்கு திருப்தியா இருக்கும். அதுல நம்ம பார்க்கிறோம், நீங்கள் அந்த மாதிரி, அதாவது களியாட்டு வெறி வேசித்தனம் காமவிகாரம் வாக்குவாதம் பொறாமை இதுல நீங்க நடக்காமல் பகலிலே நடக்கிறவர்களை போல. அப்படின்னா இங்கே நம்மளுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்குது. என்ன கான்ட்ராஸ்ட், என்ன வித்தியாசம் காமிக்கிறார்னா, இருளின் கிரியைகள் காமிக்கிறாரு. இந்த இங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த சில லிஸ்ட் போட்டிருக்கிறது அது இருளுக்குரிய காரியங்கள். அப்படி நீங்க நடக்காமல் பகலிலே நடக்கிறவர்களை போல சீராக நடக்கணும். அப்ப பகல்ல நடக்கிறவன் எப்படி தடுமாறாம நடப்பான், அது மாதிரி சீராக நடக்கிறது. அது ஒரு பாயிண்ட் நம்ம எடுக்கலாம். ஆனால் இங்கிலீஷ்ல எப்படி இருக்குதுன்னா, வாக் ஹானஸ்ட்லி ஆஸ் இன் த டே. பாத்தீங்களா, அப்போ எப்படி நடக்கணும் அப்படின்னா, ஹானஸ்ட்லி அதாவது சீராக என்கிற வார்த்தைக்கு அது செட் ஆகுறது இல்லை, அந்த ஹானஸ்ட் என்ற வார்த்தை. அப்ப ஹானஸ்ட்ன்றது என்னன்னா, நேர்மையாக நடந்துக்கங்க, நடந்து கொள்ளுங்கள். பகலிலே நடக்கிறவர்களை போல, எப்படி பகல நடக்கிறவங்க தெளிவா நடப்பாங்களோ அது மாதிரி நீங்க கூட எப்படி நடக்கணும்னா, தெளிவா நடக்கணும். அல்லது ஹானஸ்டா, நேர்மையா நடக்கணும். அது என்ன நேர்மையாக? ஹானஸ்டா நடக்கணும்னா பெற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு உண்மையாக நடக்கணும். இதுக்கு முன்னாடி கூட பிரதர் அருண் கொடுக்கும்போது கூட சில பாயிண்ட்ஸ் ரொம்ப அருமையா கொடுத்தார். எல்லாத்துக்கும் முன்பாக நேர்மையாக, அந்த சத்தியத்துக்கு உண்மையாக நடக்கிற மாதிரி நடனா பத்தாது. தனிமையில் இருக்கும்போது கூட எப்படி இருக்கணும், அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது வந்து இந்த ஒரு விழுந்து போன சரீரத்துக்கு எது ஈஸி எது கஷ்டம்னா, எல்லாத்து முன்னாடி நல்லா நடக்கிறது ரொம்ப ஈஸி. அப்படியே சூப்பரா தேவனுடைய பிள்ளைகள் மாதிரி, உண்மையான பரிசுத்தவான்கள் மாதிரி அப்படி நடக்கிறதுக்கு ரொம்ப சுலபம் இந்த பலவீன சரீரத்துக்கு. ஆனா தனிமையில போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 4 செவத்துக்குள்ள போயிடுச்சுனாக்கா, அதுக்கப்புறம் இதுக்கு புத்தி போற போக்கு பார்த்தனா எப்படி வேணாலும் போகும். தேவனுடைய ஜனங்கள்ங்கிற அந்த அர்த்தமே இருக்காது. டிவி போடுறது என்ன, கண்டபடியா பேசுறது என்ன, அதே போல உலகத்தின் ஆசைச்சிகளில் போய் மாட்டிக்கிறது என்ன, எப்படி வேணாலும் நம்ம வாழ்ந்துக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறதுக்கு தான் இந்த சரீரம் விரும்பும். அதனால நீங்க பகலில் நடக்கிறவர்களை போல சீராக நடக்கணும்னா, பெற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு நேர்மையாக நீங்க நடக்கணும். தேவன் கிருபையாக அந்த வெளிச்சம் கொடுத்தாச்சு, எத்தனையோ பேர் கிடைக்கல, பெரிய பெரிய ஆளுகளுக்கெல்லாம் கிடைக்கல. நம்மள மாதிரி அற்பரும் குப்பைகளுமாக இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் கிருபையா கொடுத்துட்டார். அதுல எல்லாம் சந்தோஷம், தேவனுக்கு நன்றி மட்டுமில்ல, நம்ம வாழ்நாள் பூரா நன்றி செலுத்தினா கூட பத்தாது. அப்படி பெற்றிருக்கிற இந்த சத்தியத்துக்கு நாம் எந்த அளவுக்கு உண்மை உள்ளவர்களாக நடக்கணும், அதுதான் அப்போஸ்தலர் பவுலுடைய ஒரு ஆலோசனை இங்க நம்ம பார்க்கிறோம். அவருடைய ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது என்று அங்கே சொல்லுகிறார். அப்ப நிறைய இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அவர்கள் பரிசுத்த ஆவியில பண்ணினாங்களா? டிரான்ஸ்லேஷன் பண்ணவங்க எழுதினவங்க தான் பண்ணிட்டாங்க. வேதத்தை நிஜமாக எழுதும் போது தேவன் அவர்களை ஆவியினால ஏவப்பட்டு எழுதினாங்க. ஆனா மொழிபெயர்ப்பாளர்களை தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு எழுதினாங்களா? அப்படி கிடையாது. அப்ப அவர்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, தங்களுடைய சொந்த அறிவை பயன்படுத்தி எழுதியிருக்கிறாங்க. அப்ப என்ன கண்டுபிடிக்க முடியலனா, மொழிபெயர்ப்பாளர்களுக்கு என்ன கண்டுபிடிக்க முடியலனா, இங்க சொல்லியிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்தவான்களுக்கு எழுதியிருக்குது அப்படிங்கறத விஷயத்தை கவனிக்க தவறிட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இது எல்லா பொதுவான கிறிஸ்தவர்களுக்கு என்று நினைத்து எழுதிட்டாங்க. ஏன்னா எல்லா பொதுவான கிறிஸ்தவர்களுக்குள்ள என்னெல்லாம் இருக்குமோ அதை வந்து பரிசுத்தவான்களுக்கு எழுதி வச்சிருக்கிறான். அது பாருங்க எவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை அவங்களுடைய, அவங்களுடைய அறியாமை கூட பாருங்க. பெரிய வேலை செஞ்சிருக்கிறாங்க. மொழிபெயர்ப்புகள் என்பது சாதாரண விஷயம் இல்லை. பைபிள் ஒரு லாங்குவேஜ்ல இருந்து ஒரு லாங்குவேஜுக்கு மொழிபெயர்த்திருக்க பெரிய வேலை. ஆனால் ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்ல சரியாக பைபிள் புரிஞ்சு எழுதுறதுக்கு அவங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கல. தேவன் அதுல கூட அவங்களுக்கு அந்த ஒரு லெவல் வச்சிட்டார். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நம்ம பைபிள் எழுதவும் இல்லை, மொழிபெயர்க்கிறது இல்லை, இன்னும் முழுசா படிக்க கூட இல்லை. நம்ம நம்மளுக்குள்ள ஒரு ஒரு டைம் முழுசா படிச்சவங்க எத்தனை பேர் கேட்டால் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. நானே படிச்சதில்லை. நானே இன்னும் ஒரு டைம் பைபிள் முழுசா படிக்கல. அப்படி இருக்கும்போது இந்த பைபிள் மொழிபெயர்ப்பு செய்தவர்கள் பெரிய வேலை செஞ்சாரு, ஆனா ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க பண்ண முடியல. அந்த வகையில தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சில பாவ காரியங்கள் எழுதும் போது கடுமையான வார்த்தைகளை அங்க போட்டு எழுதிட்டாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, சாதாரண கிறிஸ்தவர் உலகத்துல என்னெல்லாம் குணங்கள் போயிட்டுக்குது, அவனுங்க அந்த மொழிபெயர்ப்பாளர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அதையே மனசுல வச்சு எழுதிட்டாங்க. ஆனால் தேவனுடைய பரிசுத்தவான்கள் அப்படி இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நிருபத்தினுடைய ஆரம்பத்திலும் அந்த அப்போஸ்தலர்கள் எழுதும் போது அவங்க எப்படி எழுதிட்டாங்கன்னா, பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறது. அதாவது கொரிந்து சபைக்கு எழுதும் போது கொரிந்து சபையில் உள்ள மூப்பர்கள், உதவிக்காரர்கள், கண்காணிகள் மற்றும் பரிசுத்தவான்கள், அவங்களுக்கு அந்த பாயிண்ட் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அப்போ சாதாரண ஜனங்கள் செய்யக்கூடிய தவறுகளை ரொம்ப ஹைலைட் பண்ணி இங்க கொடுத்துருக்கிறாங்க. அப்போ இந்த வார்த்தைகளை கொடுத்தாலும் கூட பரவாயில்ல, சரி அப்படி கூட பரவாயில்ல. ஆனாலும் கூட இது தேவனுடைய வார்த்தைகளா இருக்கிறதுனால இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுடைய ஜனங்கள் மத்தியில நடக்குமா? நடக்கலாமா? இருளின் காரியங்கள் நம்மளுக்கு தெளிவா லிஸ்ட் கொடுத்திருக்கிறாரு. அதே போல பகலின் வெளிச்சத்தின் காரியங்கள் அது கூட வந்து தெளிவா அதான் சொல்றாங்க. அப்போ சொல்ற நீங்கள் இருளுக்கும் இரவுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீங்க என்று அவர் அப்போஸ்தல் பால் சொல்லும் போது, அப்போ இந்த மாதிரியான பாவ காரியங்கள் சகோதர சகோதரிகளை இதெல்லாம் சுலபமாக இந்த மாதிரி காரியங்கள் எது செய்யும்னா, விழுந்து போன மனித சுபாவம், த ஃபாலன் ஹியூமன் நேச்சர், அதுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, எவ்வளவு தான் நம்ம சத்தியங்கள் வாங்கியிருந்தாலும், எவ்வளவு தான் வாக்கு தத்தங்கள் தேவன் நம்மளுக்கு முன்னாடி கண்ணு முன்னாடி வச்சிருந்தாலும் கூட, எத்தனையோ கிருபியா நம்முடைய வாழ்க்கையில நடத்திட்டு வந்திருந்தாலும் கூட, தேவனுடைய வசனங்கள், வார்த்தைகள், சத்தியங்கள், பாடங்கள் எவ்வளவுதான் நம்ம கேட்டிருந்தாலும் கூட, இந்த பாவ சரீரத்தை நாம் இன்னும் என்ன பண்ண முடியறதில்லைன்னா, முழுமையுமாக மேற்கொள்ள முடியும் அந்த சக்தியை நாம் இன்னும் பெறவில்லை. அதனாலதான் இங்க எச்சரிப்பு கொடுக்கிறாரு. ஒருவேளை அந்த விழுந்து போன மாம்ச சரீரத்தினுடைய அந்த சக்தி மேல வந்துச்சுனாக்கா, நீங்க அதுக்கு உடன்பற்றாதீங்க. இதெல்லாம் ரொம்ப, இது வந்து விழுந்து போன மனுஷ சுபாவத்துக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். களியாட்டு வெறி இல்லைங்களா? இப்ப டாஸ்மேக்ல எல்லாம் பார்த்தா ஜனங்க எங்க இருக்கிறான், எல்லாம் ஜனங்க இருக்கிறான், சாயங்காலமான எல்லாம் போய் போட்டுக்கிறான், போட்டு அதுல வந்து ஒரு சந்தோஷம். அது சாயங்கால சில பேர்ல பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்லலாம். என் கூட ஒருத்தர் வேலை செஞ்சாருங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, நல்ல ஹைபோஸ்ட் தான் இருக்கிறாரு, ஆனா குடிக்கு அடிமை ஆயிட்டாரு. அப்ப என்ன பண்ணாரு, அந்த கடை தாண்டி வேலைக்கு வரமாட்டாரு. அந்த கடை தாண்டி தான் நம்மளுடைய ஆபீஸ் இருக்கு. அப்ப அந்த கடைக்கிட்ட வந்தோம்னு நின்றுவார். இப்படியே பாப்பார், இந்த பக்கம் கடை பார்ப்பார், இந்த பக்கம் டியூட்டி ஆபீஸ் பார்ப்பார். பார்த்து பார்த்து கொஞ்ச நேரம் முடிவெடுக்க முடியும், நேரம் அங்க போயிடுவார். இப்படியே போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, இதுல இருந்து எப்படியாவது விடுதலை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாருன்னா, சாமிக்கு மாலை போட்டார். சரி, சாமிக்கு மாலை போட்டா குடிக்காம இருக்கலாம் இல்லைங்களா? அப்படி ஒரு முயற்சி எடுத்தார். அப்ப மாலையெல்லாம் போட்டு கருப்பேச்செல்லாம் அப்படி கட்டிட்டு அப்படியே வருவார் வேலைக்கு. வரும்போது அந்த கடை தாண்டும் போது நின்றுவார், பிரேக் போட்டுருவார். பிரேக் போட்டு என்ன பண்ணலான்ட்டு இப்படி இப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்டு கடைசியில் நேரம் வீட்டுக்கே போயிடுவார், வேலைக்கு வருதில்ல. வீட்டுக்கு போய் இந்த கருப்பு வேட்டில கல்வி போட்டு பேண்ட் ஷர்ட் மாட்டிட்டு வந்துடுவார். மாட்டிட்டு வந்து நேரம் உள்ள போய் அப்ப யாரும் கேட்க மாட்டாங்க, குளிர் ரோட்லயே படுத்துருவார். இப்படி அதாவது இந்த ஒரு குணங்கள் இந்த விழுந்து போன சுபாவத்துக்கு ரொம்ப பிடிச்சமான குணங்கள். அதுக்கு அடிமை ஆயிட்டாக்கா அதுலேருந்து விடுதலையாகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால இங்க அப்போஸ்தல் பவுல் சொல்றாங்க, இந்த களியாட்டு வெறி வேசித்தனம காம விகாரம் சகோதர சுவைத்தில நம்ம பார்த்தோம்னா, இந்த காலத்துல இது ரொம்ப அதிகமாக நடக்குது. முந்தையெல்லாம் ஒரு காலத்துல வெளிவராது இதெல்லாம், ஆனா இன்னைக்கு நம்ம பேப்பர் நியூஸ் எடுத்து பார்த்தனா அல்லது வந்து நியூஸ் பார்த்தனா அல்லது இன்னும் அக்கம் பக்கம் நடக்கிற விஷயங்களை நம்ம கேள்விப்படும் போது கூட பயங்கரமாக இந்த உலகத்தில் இது நடந்து கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா வாலிபர்கள் மத்தியில் அந்த இளம் ஒரு தலைமுறை இருக்குது இல்லைங்களா, ஒரு வாலிபர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க மத்தியில் இந்த ஒரு விஷயங்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப தூண்டப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு ரொம்ப உதவியாக பேருதவியாக எது இருக்குதுன்னா இந்த மீடியா, டிவி, சினிமா படங்கள் மற்றும் இன்டர்நெட்டு மற்றும் மெசேஜஸ் இதெல்லாம் செல்போன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் இந்த காலத்தினுடைய இளைய தலைமுறைகளை ரொம்ப சீக்கிரத்தில் தூண்டுது. இது வந்து நம்மளுக்கு எடுத்து பொருத்தி பார்க்கும்போது இந்த உண்மையான சத்தியத்துக்குள் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் மட்டுமில்லை அவங்களுடைய பிள்ளைகள், அதிலே குறிப்பாக வாலிபத்தில் வந்திருக்கிற சகோதர சகோதரிகள், இன்னைக்கு நான் அதுதான் ஒரு பாயிண்ட் என்னுடைய மைண்டுக்கு வந்துச்சு. இந்த ஒரு பாயிண்ட் நேற்று கூட ஒரு சகோதரர் எனக்கு ஞாபகப்படுத்தினாரு, பிரதர் இந்த ஒரு பாயிண்ட் சப்ஜெக்ட்ல ஏதாவது நீங்க சொல்ல முடியுமா கேட்கிறார். ஆனா சப்ஜெக்ட் நான் வேணும்னு சொல்ல முடியாது, ஒருத்தர் குத்தி காமிக்கணும்னு சொல்ல முடியாது, சப்ஜெக்ட்ல இருந்தா தான் சொல்ல முடியும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நல்ல வேலை இந்த சப்ஜெக்ட்ல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வருது, அதனால சொல்ல முடியுது. அப்ப இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியவங்க யாருனாக்கா வாலிப பிராயத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள். இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கெட்டு போறதுக்கு, இது நம்மளுக்குள்ள கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் எந்த ஒரு டெக்னாலஜியும் கர்த்தருடைய முழு கட்டுப்பாட்டில் வரவே கிடையாது. அப்ப இன்னும் வந்து பிசாசுடைய கட்டுப்பாட்டில் கூட இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறத நாம பாக்கிறோம். அப்போ சத்தியத்தில் இருக்கிற நம்முடைய மக்கள், அது சீனியர்ஸா இருந்தாலும் சரி, ஜூனியர்ஸா இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அல்லது வாலிபர்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமாக வாலிப சகோதர சகோதரிகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம். சகோதர சகோதரிகளே, இருளின் விஷயங்களை, இருளின் இச்சைகளை தயவு செய்து விரும்பிட வேண்டாம். ஏன்னா இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்றோம் அது பத்தாது, நம்ம கூட வாலிப பருவத்திலிருந்து கடந்து வந்தவங்க தான், அதுல எவ்வளவு ப்ராப்ளம் இருக்குதுன்னு கூட நமக்கு தெரியும், எல்லாமே எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும். அப்படி இருக்கும்போது வாலிப சகோதர சகோதரிகள், சகோதர சகோதரிகளை நம்ம என்ன சொல்றோம்னா, தேவன்கிட்ட இருக்கிற நம் வாங்கியிருக்கிற அந்த மேன்மையான சத்தியத்துக்கு அவங்கவுங்களுடைய பெற்றோர்கள் எவ்வளவு உறுதியா நிக்கிறாங்களோ அதுக்கு உறுதுணையாக குழந்தைகளும் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ஒரு பாயிண்ட்ல நான் கொஞ்சம் ஆட் பண்றேன். ஆக்சுவலி இது சப்ஜெக்ட்ல கிடையாது இந்த பாயிண்ட். அப்போ இந்த ஒரு பாயிண்ட்ல ரொம்ப ஜாக்கிரதை, அதன் மூலம் நாம் இந்த உலகத்துக்கும் இன்னும் நம்முடைய சபை மக்கள் அனைவருக்கும் நம்ம நல்லதொரு சாட்சிகளாக இருக்க முடியும். ஒரு ஃபேமிலியில அல்லது ஒரு சகோதரர் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டா கூட அது முழு நம்மளுடைய சபை, எல்லா சகோதரர்களுடைய பிரயாசம், எல்லாருடைய போராட்டம், எல்லாருடைய வேலை எல்லாத்தையும் கெடுத்துரும். எப்படின்னா, எப்படி ஒரு ஒரு பானை சாப்பாட்டுக்கு ஒரு சோறு தான் பதம் சொல்றாங்க இல்லைங்களா, ஒரு சொட்டு விஷம் போட்டா என்ன ஆயிடாது, கம்ப்ளீட்டா பாய்சன். அது மாதிரி நாம் பெற்றுக்கொண்ட இந்த சத்தியத்துக்கு நேர்மையாக நடக்கணும்ன்றது தயவு செய்து வாலிப சகோதர சகோதரிகள் அது மைண்ட்ல வைக்கணும்ன்றது ஒரு ரிக்வஸ்டா இருக்குது. அந்த வகையில் கூட இங்க மீண்டும் நம்ம பாடத்துக்குள்ள வரும்போது அந்த வெறி என்று சொல்லும் போது, இப்ப நம்ம யாரும் நம்ம சகோதர சகோதரிகள் யாரும் போயிட்டு டாஸ்மேக்ல போயிட்டு ஒரு ஆஃப் குவார்டர்லாம் வாங்க மாட்டாங்க. அப்ப வெறினாக்கா அது என்ன அர்த்தம் குறிக்குது, நேரடி அர்த்தம் இல்லை. ஏன்னா அது ஒரு ஒரு வெறின்றது என்ன, குடிச்சவங்களை எடுக்க சொல்றாரு, குடிச்சவங்களை உதாரணம் எடுத்தாக்கா அவங்களுக்கு என்ன ஆகுது, தெளிந்த புத்தி இருக்காது, அவங்க நேரடியாக நடக்க மாட்டாங்க, தள்ளாடி நடப்பாங்க, ஒரு நிலையான ஒரு ஒரு முடிவெடுக்க முடியாது, அவங்க தடுமாறி நடப்பாங்க. அது மாதிரி நம்ம கூட இப்படிப்பட்ட ஒரு வெறி, என்ன வெறி, நேத்து கூட பார்த்தோம் அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள், உலகத்தின் கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் குடிச்சா எப்படி அப்படி போயிட்டு இருப்போம். மத்தவங்களை பார்த்தேன்னா ஒரு ஓரத்தில் வண்டி ஓட்டிட்டு வரீங்க அப்படின்னு கேட்பான், ஆனா பஸ் கரெக்டாக தான் வரும், இவனுக்கு எப்படி தெரியும்னா ஓரத்தில் வர மாதிரி, இவன் நடந்து போயிட்டு இருக்கிற வழியில் வர மாதிரி. இது குடிகாரர்களுக்கு தெளிவு இருக்காது, ஒரு தெளிவு இருக்காது. அது மாதிரி தேவனுடைய ஜனங்கள் இந்த உலகத்தின் பாரம்பரியங்கள் ஆசைச்சிகள் இவைகளுக்கு அல்லது உலகத்தின் சொத்து இவைகளின் பேரில் நம்முடைய மனசு கொண்டு போய் அங்கே போட முடியாது, போடக்கூடாது அங்கே, அந்த மாதிரி ஒரு போதையில நம்ம இருக்கக்கூடாது. அதுதான் அந்த பாயிண்ட் தான் நம்ம எடுக்க முடியும். ஏன்னா அதுதான் அப்போஸ்தலர் பவுல் மைண்ட்ல வச்சு பேசியிருப்பாரே தவிர பரிசுத்தவான்கள் இந்த மாதிரி நேரடியாக போய் பண்ணுவாங்க என்று சொல்ல முடியாது இல்லைங்களா. ஏன்னா கண்டிப்பாக தேவன் போட்டுக்கிற அந்த விதை கண்டிப்பா ஒரு பயத்தை கொடுக்கும். அதை மீறி யாராவது செய்யறாங்கன்னா அது துணிகரமான பாவம். அதுல கூட தேவன் கிருபை காமிக்கிறதா சொல்றாரு. என்னவியில நம்ம படிக்கும் போது இஃப் யூ கீப் ஆன் சின்னிங், அப்பதான் தொடர்ச்சியா நம்ம செஞ்சிருந்தா தான் அந்த ஒரு இரண்டாம் மரணத்துக்குள்ள தேவன் அனுப்புறதா நம்ம பாக்கிறோம். ஆனால் பலவீனங்களுக்கு கூட தேவன் கிருபையா பாக்குற அது வேற விஷயம். ஆனால் இந்த இதெல்லாம் வந்து நேரடியாக நான் பேசுறது இல்ல, இது இந்த வேசித்தனம் என்று சொல்லும் போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கலப்படமாக கூடாது, கலப்படம் பியூரா இருக்கணும். அத கற்புள்ள கன்னிகை, உங்களை நான் கற்புள்ள கன்னிகையாக நான் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக. அதே போல காம விகாரம், இது நம்ம பார்க்கும்போது உலகத்துக்குரிய பொருள்கள் மேல, உலகத்தினுடைய ஆசை இச்சைகள் மேல வைக்கக்கூடிய அந்த, அதே போல வாக்குவாதம், இது வந்து நம்மளுக்குள்ள நடக்கலாம். இது வந்து இதெல்லாம் கூட வந்து நேரடி அர்த்தம் எடுக்கலாம். அதே போல பொறாமை, கண்டிப்பா பொறாமை இருக்கக்கூடாது. பரிசுத்தவான்களுக்கு அல்லது வந்து தேவனுடைய மக்களுக்கு உடன்படிக்கை செய்த சகோதரர்களுக்கு இப்படிப்பட்ட குணங்கள் அது கண்டிப்பா வரக்கூடாது. ஒரு வேளை அது இருந்தாலும் கூட அதை எடுத்து போடுறதுக்கு தான் நம்ம முயற்சி செய்யணும். அதுக்கு பதிலாக நீங்கள் சீராய் நடக்க கடவீர்கள். அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இங்க ஒரு ரெண்டு கான்ட்ராஸ்ட், தெளிந்த புத்தியுள்ளவர்கள கூட நம்ம இருக்கணும், அதே டைம்ல ஒரு பகலின் அந்த அந்த ஒரு ஆயுதங்களை தரித்தவர்களாக மற்றும் சத்தியத்தினுடைய அந்த ஒரு ஆதிக்கத்தின் கீழ் நாம் வாழ்க்கையில நேர்மையாக நடக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த வகையில நாம் இந்த தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட அந்த சத்தியத்தினுடைய ஞானத்தை மேலும் மேலும் பெருக்க வேண்டுமே தவிர அதை அதுல குறைவு படக்கூடாது. உலகத்தின் ஞானிகளை தேவன் ஞானிகளாக நினைக்கிறது இல்ல, ஆனால் உலகத்தின் ஞானிகளுக்கு பதிலாக குப்பைகளை போன்ற நமக்கு தேவன் இப்படிப்பட்ட கொடுத்து நம்மளை ஞானிகள் என்றே அவர் அழைக்கிறதை நம்ம பார்க்கணும். அதான் இந்த உலகத்தின் தரித்திரரை தேவன் எப்படி பண்ணிக்கிறாரு, விசுவாசத்துல ஐஸ்வர்யம் உள்ளவராக்கிறாரு, தரித்திரரை ஐஸ்வர்யம் அவங்களாக்கிறார் விசுவாசத்துல. சோ அந்த அளவுக்கு தேவன் நம்மளுக்கு கிருபை செஞ்சிருக்கும் போது அந்த சத்தியத்தினுடைய ஆதிக்கம் நம்மளுக்குள்ள எப்போதும் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். எந்த வகையிலும் இருளுக்குள்ளாக நாம் போயிடக்கூடாது. இவைகள் எல்லாம் இவைகளுடைய இந்த மாதிரி இருளின் கிரியைகள், இருளின் கிரியைகளுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமும் ஒரே வார்த்தை சொல்லலாம், சுயநலம், செல்பிஷ்னஸ் ரொம்ப முக்கியமானது. அதுல எல்லாமே அடக்கமாயிரும். கோபம் எடுக்கலாம், பொறாமை எடுக்கலாம், வாக்குவாதம் எடுக்கலாம், சண்டை எடுக்கலாம், அல்லது வந்து எது வேணாலும் எடுக்கலாம், எந்த விதமான கோபம் எடுக்கலாம், வஞ்சகம் எடுக்கலாம், எல்லாமே அந்த சுயநலத்திற்குள் அடங்கி இருக்குது. அவைகளை விட்டுட்டு நாம் காண்பிக்க வேண்டிய குணங்கள், அத பகலிலே நடக்கிறவர்களை போலனா அந்த ஆவியின் கனிகளை பெற்ற ஜனங்களாக நாம் நடக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே சகோதர சகோதரர் அது வந்து நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய கனியோ அது நம்ம கண்டிப்பா படிக்கலாம். அது நீங்க போடுங்க கலாத்தியர் 5:22-23.
ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை.
இதுதான் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கையில் இவைகளை காண்பிக்க வேண்டும் என்பது அப்போஸ்தலர் பவுலுடைய ஒரு ஆலோசனை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த ஒரு பரிசுத்த ஆவியினுடைய கனிகளை நம்ம வளர்க்கணும். குடும்பமாக, ஒவ்வொரு சபையாக, நம்முடைய எல்லா சபைகளும், உலகத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் இப்படிப்பட்ட குணங்களை வளர்த்து அதை ஒரு அழியாத குணமாக, அலங்கரிப்பாக நம்ம மாட்டிட்டோம்னாக்கா கண்டிப்பாக தேவனுடைய அந்த ஒரு மேலான அந்த ஆசீர்வாதத்துல நம்ம, அது மட்டுமில்ல ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாக, அல்லது ராஜ்யத்திலுடைய மக்களாக, அல்லது உடன் சுதந்திரவாளிகளாக, ஜாயிண்டர்ஸ் வித் கிரைஸ்ட், அதுல நம்மளுக்கு கிடைக்காம போகவே போகாது. அந்த வகையில எல்லா வகையிலும் நம்ம ஜாக்கிரதையாக இருந்து, போன கிளாஸ்ல கூட நம்ம அது முடிக்கும் போது சொன்னாரு, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே சகோதர சகோதரில இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறாங்க. அந்த ஒரு வாய்ப்பை நல்ல முறையில பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான ஓட்டத்தை நம்ம ஓடி முடிக்கிறதுக்கு தேவன் எல்லா வகையிலும் நமக்கு கிருபை செய்வாராக. வாய்ப்பு கொடுத்த சகோதரர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து முடிக்கிறேன். வணக்கம்.
சகோதர் மூலமாக கேட்ட சத்திய செய்திகள் இந்த கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தேவனுடைய ஜனங்களுக்கு இந்த உலகம் செல்கின்ற இந்த மாளிகையில் சுற்றிலும் நடக்கின்ற விஷயங்கள் அநேக இடர்களுக்குள்ளாக நம்மை கொண்டு சென்றுவிடும் என்கின்ற எச்சரிப்பின் ஒரு சத்தமாக நமக்கு இருக்கிறது. ஆக நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக நம்ம இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது
உலக நட்புகள் நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம அதை கொண்டு போயிடும். அதையும் கூட நம்ம பார்க்கிறோம். ரெண்டு தீமோத்தேயு மூன்றாம் அதிகாரம் அந்த ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கும்போது இதே காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. கடைசி காலங்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக அப்படின்ட்டு. அப்ப சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சபையில் உள்ள ஜனங்களுக்கு தான் அது வரப்போகிற விஷயமாக அது சொல்லப்பட்டிருக்கு. அது தற்பிரியராயும் பணப்பிரியராயும் அநேக காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்குங்கிற நம்ம பார்க்கிறோம். அதனால இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அங்க சபை போகின்ற ஒரு கொடிய காலம் வரும். ஆனா இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறவங்களை விட்டு நீ விலகு அப்படின்னு கூட சொல்லியிருக்கு. அப்ப தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலன்களை மறுதளிப்பவர்களாக இருப்பாங்க. அப்ப இந்த ஜனங்களை நீ விட்டு விலகுன்னு சொல்லியிருக்கு. அப்ப விலகுன்னா எப்படி விலக முடியும்? சகோதர சபை மத்தியில இப்படிப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்க. அப்ப இந்த ஜனங்கள் மத்தியிலிருந்து விலகு அப்படின்னா அவர்களுடைய கிரியைகளுக்கு நீங்க உட்படாதிருங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பின் காரியங்கள் நமக்கு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் கூட கொடிதான விஷயம் அந்த மூன்றாம் அந்த ரெண்டு தீமோத்தேயு மூன்றாம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்போது அதாவது என்னையும் எம்பரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல அப்ப இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப முன்னால சொல்லப்பட்ட அந்த தற்பிரியர் பணப்பிரியர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதாவது வெளிச்சத்தின் கிரியைகளுக்கு எதிரான காரியங்கள் அந்த இருளான காரியங்கள் கடைசி கால சபையினுடைய ஒரு கொடிதான ஒரு நிலைமைக்கு அங்க கொண்டு போயிரும் என்று அங்க பாக்குறோம். அதனால இந்த எண்ணெய் எம்பரையை நீங்க பார்க்கும்போது கூட தெரியும். அதாவது அந்த பாரவோன் இடத்துல அந்த மந்திரவாதியா இருந்தவங்க அப்ப அவங்க மாதிரி அவங்க செய்யற மாதிரி கிரியைகள்லாம் சபையில கடைசி காலங்களில் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப மோசே அந்த தேவனுடைய வல்லமையை பெற்று அந்த பாம்பு இது போடுறாரு கோலை போடுறாரு பாம்பா மாறுது. ஆனா அந்த எண்ணெய் எம்பரே வகுப்பார் என்ன செய்யறாங்கன்னா அவங்களும் அந்த தங்களுடைய அந்த ஹிப்னாட்டிசம் முறையை பயன்படுத்தி அவங்களும் அந்த கோலை போடுறாங்க அதுவும் பாம்பா மாறுது. பாம்பு மாதிரி அந்த செத்த பாம்பு மாதிரி தோற்றம் அளிக்கு. அப்ப அந்த மாதிரி கொடிதான காலங்கள் சபைக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொல்றார். அந்த இருளின் கிரியைகள் அதிகமாகும். அதை தேவன் அனுமதிக்கிறார். ஏன்னா அந்த முரண்பாடான ஒரு சூழ்நிலை வந்து இதிலிருந்து சபையார் தங்களுடைய அந்த கிரியைகளை காண்பிக்கணும் அன்பின் கிரியைகளை அங்கு உண்மையான ஜனங்கள் காமிக்கணுங்கிறதுக்காக தேவன் அந்த சபையில அனுமதிக்கிறார். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அந்த இருளின் அந்த அந்தகாரங்களை சக்திகளுக்கு நாம் உட்படாதபடி அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்க நடந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு ஒரு எச்சரிப்பான ஒரு காரியங்களாக நமக்கு சகோதரர் சொல்லியிருக்கிறார். ஆக இந்த நிலைமையில நாம எல்லா விதத்திலும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள தேவன் தாமே நம் ஒருவரையும் வழிநடத்துவாராக.